ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டுச் சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது திருநாட்டு சிறப்பு என்ற பகுதிக்கு வருகிறோம். இப்ப நாட்டு சிறப்பு என்று மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சிக்கல் இல்லை. பிற பிற இலக்கிய பேராசிரியர்களுக்கு இருக்கிற அமைப்பான அமைப்பு நம்முடைய சேக்கடா பெருமானுக்கு பல்வேறு வகையில சில நெருக்கடிகள் உண்டு. ஏன்னா எஞ்சியவர் எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசியது ஒவ்வொரு பெரியவர்களை பற்றி, ஜீவகனை பற்றி, மணிமேகலை பற்றி, கோவலன் கண்ணியை பற்றி, ராமர் காதையை பற்றி, பாரதத்தில ஐவருடைய காதையை பற்றி என்று இப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டார். ஆனால் நம்முடைய சேக்கடா பெருமான் 63 நாயன்மாருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். இந்த 63 ஒரு நாட்டவர் அல்ல, ஒரு இனத்தவர் அல்ல, ஒரு உறவினர் அல்ல. ஆடவர், பெண்டர், அரசர், சிற்றரசர் என்று இப்படியெல்லாம் வணிகர், வேளாளர், கிழவர், மன்னார் போன்று இப்படியெல்லாம் இருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களை பற்றிய வரலாற்றை சொல்கின்ற பொழுது இவர்களை எத்தனை பேரையும் அடக்கி ஆனால் ஒரு பெரும் காப்பியமாக செய்கின்ற அந்த பெரும் புலமை நடராஜ பெருமானுடைய திருவருளால் உங்களுக்கு வாய்ப்பு. அதனால் எந்த ஒன்றிலுமே அவர்களுக்கு இருக்கிற பல்வேறு இடையூறுகளை அது அவருடைய நுண்மானுடைய படம் பெருமானுடைய திருவருள் இரண்டையும் கொண்டு மிகச் செம்மையாக இருக்கிறது. இப்ப நாட்டு சிறப்பு என்று சொன்னார். ராமாயணத்துக்கு நாட்டு சிறப்பு அயோத்தி தான். அது போல சிலப்பதிகாரத்திற்கு பூம்புகார் காவிரி சிறப்பு தான். மணிமேகலைக்கு அடையப்படும் என்றால் அப்ப அவர்களுக்கு ஒன்று தொந்தரவு இல்லை. எடுத்துக்கொண்டு அந்த பெருமகன் பெருமானுடைய நாடு அந்த நாட்டுடைய சிறப்பு சொல்றாங்க. இந்த 63 சொல்லுகின்ற பொழுது ஒருவர் காம்பூலி நாடு நேசநாயனர், அவர் தான் வடபுலத்தவர். திருமூலர் இங்கே தென்னாட்டில் இருந்தவர் தான் என்றாலும் திருக்கயிலுக்கு அடிக்கடி சென்று வந்து வருகின்றவர். அப்படி திருக்கயிலுக்கு வந்து சென்று மீண்டும் கொல்லிமலைக்கு வருகின்றவர் தான். இடையில் இவ்வாறாயிற்று என்று அந்த வரலாறு நமக்கு வருகிறது. அப்புறம் இந்த காலம் வேற வேறுபாடு கோச்சங்கட் சோழனை பற்றி இருக்கிறது. அது தங்க காலத்தவர் கோச்சங்கட் சோழன். அப்புறம் திருமூலர் அது அடுத்து வர காரைக்காலம் இப்படி எல்லாம் வருகிறார். ஆகவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் அயற்புலத்தும் இருக்கின்ற பெயர்கள் அத்தனை பேரும் இத்தனை பேருக்கும் சேர ஒரு நாட்டு சிறப்பு அமையும். அது எப்படி அமைக்கிறது? இப்போ நின்றசிய நெடுமாறுனா பாண்டி நாடு வையின்னு சொல்லணும். ஏன்னா பாண்டி நாட்டு மூர்த்தி நாயனார் பாண்டி நாடு, நின்றசிய நெடுமாறு பாண்டி நாடு. சரி, சேரமான் பெருமாள் நாயனார் அய்யடிகள் தலைவனும் சேர நாடு. அவர்களுக்கு ஏற்ப சொன்னா அங்க அதை பற்றி சொல்லணும். வஞ்சி அந்த வஞ்சி நாடு மற்ற பற்றி சொல்லணும். இங்க தொண்டை நாடு எடுத்துக்கொண்டா திருக்குறிப்பு தொண்டெல்லாம் தொண்டை நாடு. இங்க பாலியாறை பற்றி இப்படி எல்லாம் சொல்லணும். ஆனால் எல்லாவருக்கும் நெறியாக சொன்ன அமைப்பு நம்முடைய சேக்கிழார் நல்ல தீர்க்கமாக எண்ணி செய்தார். சோழ நாட்டு சிறப்பு செய்தவர். ஏன் உடனே நம்முடைய மூளை என்ன பண்ணணும் கேட்டா, நம்ம மூளை இல்ல, கொஞ்சம் விரைவாக எண்ணுகிற மூளை, அவர் சோழ நாட்டவர் ஆதலால் என்று ஆரம்பிக்கிறார். சித்திரநாயக்கத்தில் வாழ்ந்தேன் அது அல்ல. இந்த காப்பிய தலைவர் கருத்து வைத்தது இப்ப அண்மை காலமா தான் அந்த பாடுபடுது. அதனால காப்பிய தலைவருங்கிறது வந்து எந்தவித கருத்து வைத்ததுக்கு இடமே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமி தான். ஆகவே அந்த காப்பிய தலைவராக இருக்கின்ற பெரியவர் சுந்தரர், அவர் நடுநாட்டவராக இருந்த போதிலும் அவருடைய வாழ்வியல்ல மிக திருப்பமான மையங்கள். ஏன் திருத்தொண்ட தொகையாருடையது அது ஒன்றுதான் அவருடைய வாழ்வியல மிகப்பெரிய மையமாக அமைத்தது. ஏனென்றால் அதற்காகத்தான் அவர் வந்தார் என்றே நம்முடைய சேக்கரசர் மாதவம் செய்த செந்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போய்கிட என்கிற. அப்போ கவிதையிலே அந்த ரெண்டு பெண்கள் மீது அவர்கள் எத்தனையோ நாட்கள் மலபிரித்து அம்மைக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள், இவர் எத்தனையோ நாட்கள் மலபிரித்து பெருமானுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது என்றோ ஒரு நாள் ஒரு குறிப்பு அப்படி பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்னணி என்ன என்பதை சேக்கிழார் சொல்லுகின்ற பொழுது மாதவம் செய்த செந்திசை வாழ்ந்திட தீவிலா திரு தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போய்கிட என்கிற. ஆகவே இவருடைய வரலாற்றிலே திருத்தொண்ட தொகையினுடையது மிக செழுமையான ஆழமான ஆணியான அந்த இடம். அந்த திருத்தொண்டகை தொகை எழுந்தது திருவாரூர் ஒன்று. இன்னொன்று, அவர் வாழ்நாளில் இரண்டு பெண்களை மணக்க நேர்ந்தது. காரணம் அந்த முன்னே இரண்டு பெண்களை ஏற்றிருந்ததுனால. அதுல பறவையார் வாழ்ந்த இடம் திருவாரூர், சங்கிலியார் வாழ்ந்த இடம் திருவத்தியூர். இந்த இருவரு பெருமக்களிலும் அவர் மிகுதியாக வாழ்ந்த நாடு எது? பறவையாருடைய மிகுதியாக வாழ்ந்த காலம்னு கூட சொல்லக்கூடாது, வாழ்ந்த நாட்கள் தான் சொல்லணும். வாழ்ந்த நாட்கள் என்று தான் சொல்லணும். ஏன்? பதினாறாவது ஆண்டுல திருமணம் இருக்கு, அதான் இயற்கை. பதினெட்டாவது ஆண்டுல ஒரு வீடு பேரடைகிறார். ரெண்டே ஆண்டு வாழ்ந்தது. இதுல இரண்டு முறை சேரநாட்டு பயணம், இங்க தொண்டை நாட்டு பயணம், மற்ற பயணம் இருக்குது. இருக்கின்ற எப்படி இருக்குது? அது கொஞ்ச நாள் இந்த கருத்தால் கொள்ளப்பட்டு தம்பிரான் இருக்கணும். இப்படி எல்லாம் கூட குறைச்ச கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, எங்க இடங்கள்ல இருந்ததை விட திருவாரூர்ல இருந்தது கொஞ்சம் அதிகம் நாள். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சொல்லாம தவிர பல ஆண்டுகள் சொல்லுவதற்கு எஞ்சி அவருடைய இடங்கள்ல இருந்ததை விட திருவாரூரில் வாழ்ந்த காலம் சற்று அதிகம் என்று. அதனால திருவாரூர் திருமாண்டத்தில் அவருக்கு அதிக ஈடுபாடும் இருக்கு. எத்தனை நாள் திருந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று சொன்னது. இப்படி எல்லாம் இருப்பதனால திருவாரூர் மையம் அவருக்கு, திருவாரூர் தொண்டை நாடு. எனவேதான் திருத்தொண்ட தொகை தந்த நாடும் தொண்டர் பெருமானுக்கு தன்னுடைய வாழ்நாள்ல மிகுதியான ஒரு நாட்கள் அங்கு இருந்த இடமும் அவருக்கு இருந்த ஈடுபாடும் எல்லாம் இருந்ததுனாலே சோழ நாட்டினுடைய சிறப்பாக நம்முடைய நாட்டு சிறப்பை அமைத்தார். அது தவிர வேற எந்த காரணமும் எங்களுக்கு படல. நாட்டு சிறப்பை ஏமாச்சார் அப்படின்றது போது, இது அருமான்பும் நாயன்மா இருக்கும் அல்ல, நாட்டிய தலைவராக இருக்கிற இந்த சுந்தரரை மையமாக கொண்டு செய்ததனால் தான் இந்த நாட்டு சிறப்பு சோழ நாட்டு சிறப்பாக அமைந்தது. இன்றையில் வேற மாதிரி அமையும். ஆதலால் இந்த நாட்டு சிறப்பு இப்படி சோழ நாட்டு சிறப்பாக அமைந்திருக்கு. ஒரு நாட்டுக்கு சிறப்புன்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அடிப்படைன்னா, நல்ல நீர்வளம் தான். நீர்வளம் தான் நிகழ்ச்சி. அதனாலதான் நம்ம கூட பெரிய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லுகின்ற பொழுது, ஏன்சு நதியிலே, மற்ற நதியிலே, இந்த நைல் நதியிலே என்று எங்கெங்கெல்லாம் நதிக்கரை ஓரமோ அங்கதான் நாகரிகம் நன்றாக இருக்கு. தண்ணீர் இருந்தால் புறந்தூணி நீதானமையும் திருவள்ளுவர், புறந்தூணி நீரானமையும் என்று சொன்னார். நல்ல காலில் குளிச்சு மற்றபடிதான் சொன்னா முதல்ல என்ன வேணும்? தண்ணி வேணும். ஆதலால் அவனுக்கு என்னன்னு தெரியுமா, அந்த நீர்வளம் மீந்திருந்தாதான் நாகரிக வளர்ச்சி எல்லாம் வரும். இன்னைக்கு நாகரிகம் உலக அரங்கில வளர்ந்திருக்குன்னு சொன்ன அந்த நதிக்கரைகள் தான் அந்த மாதிரி வளர்ந்திருக்கிறது. ஆதலால் தான் இப்ப நாட்டு சிறப்பு என்று சொன்னால் அதற்கு பின்னணி அடிப்படையாக இருப்பது நீர்வளம் என்று. நீர்வளத்துக்கு என்ன இங்கே சொன்னாரு, அருமையாக இன்றைய நிலைமை அல்ல அன்றைய நிலைமையில மிக அருமையாக காவிரி ஓடி இன்றைய நிலைமையில ரொம்ப கடினப்படும். அஞ்சு தருவியா, பத்து தருவியா, பதினஞ்சு தருவியா என்று சொல்லலாம். ஏறத்தாழ சீக்கிரத்து வேற சொல்லால் சொன்னால் சூச்சை என்பதே பொருளாக நாம் தருவோம் நம்ம தலையெழுத்து. ஆனால் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக மலைத்தலைய கடற்காவிரி என்று சங்க காலம் சொல்லிட்டு காவிரியை சொல்லும் போது மலையை தலையாக கொண்டு, அதாவது குடகு மலையை அது தலையாக கொண்டு தன்னுடைய இறுதியாக இருப்பது கடலை எல்லையாக கொண்டிருக்கிறது. மலைத்தலைய கடற்காவிரி என்று ரொம்ப அருமையாக சங்கலைக்கன் சொல்லிட்டு. அதனால கதலையே இல்லாத காலம் தண்ணீர் அது பாட்டு வாண்டிக்கணும் காண்பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்றெல்லாம் சொன்னார். அதனால் காவிரியினுடைய வளம் மிக சிறப்பாக இருந்தது இந்த சோழ நாட்டு பெருக்கத்திற்கு மிக பெரும் காரணம். ஆதலால் இப்பொழுது நாம் நாட்டு வளம் காணுகின்ற பொழுது அதற்கு அடிப்படையாக இருக்கிற நீர்வளமாக இருக்கிற காவிரியின் நலமும் ஒருங்கி பார்ப்போம் என்று சொல்லி இப்படியாக உள்ளே நுழைகிறோம். இந்த நாட்டு வளத்தை முதன் முதல் தொடங்கி வைத்த பெருமை திருவள்ளுவருக்கு தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்வது போல முதல் ஞானி அவர்தான், மறந்துட முடியாது. முதல் ஞானி, முதற் புலவர்னு சொல்ல மாட்டேன், முதற் புலவர்னு கொஞ்சம் வேற எங்கேயோ போயிடுவோம். ஆனா முதல் ஞானி என்று சொன்னால் சமய தொடர்பு உடையவர், முதற் புலவர்னு சொன்னால் சமய தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம். அதனால முதல் ஞானி நல்ல ஆழுத்தமான சமய தொழிலோடு நல்ல ஆழமான புலமெல்லாம் மிக்க ஒரு ஞானி முதல் ஞானி திருவள்ளுவர் தான். அதில் ஒன்று மாற்றம், அவர் பொருட்பால் எடுத்துக்கொண்டு 70 அதிகாரம் பேசுகின்றவர். ஒரு நாடு எப்படி அமைய வேண்டும் என்பது அவர் தான் முதல்ல இந்த கட்டுக்கோப்பு செஞ்ச ஒன்றே அவர்தான் செய்தார். நல்ல அரசு, நல்ல அமைச்சு, இந்த இரண்டும் சூழ்ந்திருக்கிற நல்ல நாடு, நல்ல அரண், அங்க வாடுகின்ற நல்ல மக்கள், அவர்களுக்கு இருக்கிற நல்ல நட்பு. நட்புனாலதான் இப்ப பாலா போய்ச்சி வைக்கணையோ நட்பு, நட்பு நட்பு வேண்டுவதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா நல்ல நட்பா இருக்குன்னு 17 வைத்தார். நட்புக்காக வைத்தது 17. ஏன்னா மனிதன் வந்து கொஞ்சம் இந்த பேச பழக தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், ஏற்றுவிட்டு பிள்ளை பகுதி பிள்ளை இப்படி பழக ஆரம்பிச்சிடறான். முதல்ல அம்மா அப்பா தவிர வேற எதுவுமே தெரியாது இருந்த பிள்ளை கொஞ்சம் விளையாட ஆரம்பித்த பிறகு நான் பகுதி வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டு பையனோட போறேன், அங்க விளையாட போறேன்னு போறான். நாளைக்கு அப்புறம் பள்ளி, அப்புறம் உயர்நிலை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று போகின்ற பொழுது நட்பு விரிந்து போகுது. அப்புறம் திருமணம், அது தொடர்பான நட்பு, அப்புறம் பணி, அது தொடர்பான நட்பு என்று நட்புல அவன் விரிந்து போகிற வேண்டும். அதனால் திருவள்ளுவர் எச்சரிக்கையாக நட்பு எடுத்து கொண்டு பதினேழு அதிகாரம் பாடினார். தீநட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல், நட்பு அதிகம் இப்படி நல்ல நட்பு, இதையெல்லாம் கூட இருந்தால் மட்டும் போதுமா? இது கெடுக்கின்ற சில சூழல் உண்டு, அதுவும் இருக்கக்கூடாது. எது பூது கூடாது, பரப்பெயர் பிரிவு கூடாது. இது ரெண்டுமே சொன்னா இத்தனை சொன்ன நிலத்தையும் கெடுக்கிறது. அது ரெண்டையும் அருமையாக விளக்கி வாழ்கின்ற மக்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்க வேண்டும், நல்ல மான உணர்ச்சி இருக்கணும்னு சொன்னேன். இதற்கு